Welcome to Words of Life.
ஜீவ வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம்.
In our study through the Bible, we have now come to the book of Amos.
இப்பொழுது வேதாகமம் முழுவதும் என்ற இந்த தொடரிலே ஆமோஸ் புத்தகத்திற்கு வந்திருக்கிறோம்.
And Amos as a person who prophesied to Israel, the northern kingdom.
வடதிசையாகிய இஸ்ரவேலுக்கு தீர்க்கதரிசனம் உரைத்தவன் தான் ஆமோஸ்.
And before that, in Israel, the prophets Israel had were people like Elijah and Elisha.
அதற்கு முன்பாக இஸ்ரவேலில் இருந்த தீர்க்கதரிசிகள் எலியா எலிசாவை போல இருந்தார்கள்.
They did not write down any prophecies. They were miracle working prophets.
அவர்கள் எல்லாரும் தீர்க்கதரிசன புத்தகத்தை எழுதாதபடிக்கு அவர்கள் அற்புதங்களை செய்கிறதான ஒரு தீர்க்கதரிசிகளாக இருந்தார்கள்.
And Amos started prophesying about 40 years after Elisha finished.
எலிசா முடித்ததற்கு பிறகு 40 ஆண்டுகள் கழித்து ஆமோஸ் தீர்க்கதரிசனம் உரைக்கிறார்.
And you know, it's very interesting that if Gehazi had not been unfaithful in the area of money, he may have been the next prophet instead of Amos.
ஆமோஸுக்கு பதிலாக கேயாசி தான் அடுத்த தீர்க்கதரிசியாக வந்திருக்க வேண்டும். ஆனால் அவன் பண விஷயத்திலே உண்மையில்லாதவனாய் போய்விட்டான்.
So Gehazi missed that wonderful opportunity.
அருமையான ஒரு தருணத்தை கேயாசி இழந்து விட்டான்.
The Lord warns us to be careful that no one takes away our crown.
நம்முடைய கிரீடத்தை யாரும் பற்றி கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று தேவன் நம்மை
எச்சரிக்கிறார். There is a crown that God has for you.
உங்களுக்கென்று தேவன் ஒரு கிரீடத்தை வைத்திருக்கிறார்.
But you may not get it if you are unfaithful.
நீங்கள் உண்மையற்றவர்களாய் போய்விட்டால் உங்களுக்கு கிடைக்காது.
And here Amos got Gehazi's crown.
இங்கே ஆமோஸ் கேயாசினுடைய கிரீடத்தை பெற்றுக்கொண்டார்.
Amos was not a prophet.
ஆமோஸ் அவன் ஒரு தீர்க்கதரிசி.
He had no desire to be a prophet.
தீர்க்கதரிசியாக இருப்பதற்கும் அவனுக்கு விருப்பம்
இல்லை. Says in verse 1, he was a sheep herder.
அவன் ஒரு ஆடு மேய்க்கிறவனாய் இருந்தான் என்று ஒன்றாம் வசனத்திலே வாசிக்கிறோம்.
He was just looking after sheep.
அவன் ஆடுகளை கவனித்துக் கொண்டிருந்தான்.
And just like Elisha was a farmer.
எலிசா எப்படி ஒரு விவசாய வேலை செய்தானோ அது போல.
And the apostles were simple fishermen.
அப்போஸ்தலர்கள் எல்லாரும் மீனவர்களாக இருந்தார்கள்.
See, these people did not go into the ministry because they took it as a profession and a job to get a salary.
இவர்கள் எல்லாருமே வந்து ஒரு சம்பளத்துக்காகவோ ஒரு வேலையாகவோ கருதி தீர்க்கதரிசி வேலைக்கு செல்லவில்லை.
A lot of people in Christian work today, for them it's a profession, just like somebody else is an engineer or a doctor or a nurse.
ஒரு பொறியியல் வல்லுநர் அல்லது மருத்துவர் ஒரு நர்ஸ் என்று ஒரு வேலைக்காக அநேகர் வேலை என்று கருதி ஊழியத்தில் இருக்கிறார்.
But the Lord's work can never be a job or a profession.
தேவனுடைய வேலை என்பது யாருக்குமே தேவனுடைய ஊழியம் என்பது யாருக்குமே ஒரு வேலையை போல இருக்க முடியாது.
To be a prophet is not a profession, it's a calling.
ஒரு தீர்க்கதரிசியாக இருப்பது என்பது அது ஒரு வேலையை போல செய்ய முடியாது, அது ஒரு அழைப்பு.
And Amos says that.
ஆமோஸ் அதை சொல்கிறார்.
Chapter 7 verse 14 and 15 when people asked him.
7 அதிகாரம் 14 15 வசனங்களிலே ஜனங்கள் அவனை கேட்டபொழுது அவன் சொல்கிறான்.
He says, I am not a prophet.
நான் ஒரு தீர்க்கதரிசி அல்ல.
He was a prophet called by God. What he means is he's not a salaried preacher like the others.
தேவனால் அழைக்கப்பட்ட தீர்க்கதரிசி தான், அதிலே சந்தேகம் இல்லை. ஆனால் அவன் ஒரு தொழில் ரீதியாக தீர்க்கதரிசனுடைய வேலையை செய்யவில்லை.
He tells those false prophets, I didn't go to Bible schools like you fellows.
உங்களைப் போல நான் வேதாகம கல்லூரிக்கு போகவில்லை என்று கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு
சொன்னேன். I was just doing my secular job and the Lord called me away from it and told me to go and prophesy.
நான் உலக வேலையை செய்து கொண்டிருந்தேன். தேவன் அதன் மத்தியில் என்னை வந்து அழைத்து நீ போய் தீர்க்கதரிசனம் உரை என்று சொன்னார்.
Throughout the centuries, God's prophets have always been like that.
இத்தனை நூற்றாண்டுகளாக தேவனுடைய தீர்க்கதரிசிகள் இப்படித்தான் இருக்கிறார்கள்.
They don't work for salary.
அவர்கள் ஒரு சம்பளத்துக்காக வேலை செய்ய.
They don't go through a Bible school.
வேதாகம கல்லூரிக்கு போய்
on their secular job, God calls them, anoints them.
உலக வேலையிலே அவர் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது தேவன் அவர்களை அழைக்கிறார், அபிஷேகிக்கிறார்.
They are not jobless people.
அவர்கள் வேலை இல்லாத ஜனங்கள் அல்ல.
They are not unemployed graduates waiting around for something.
வேலை இல்லாத பட்டதாரிகளைப் போல ஏதாவது கிடைக்குமா என்று காத்திருக்கிறவர்கள்
அல்ல. And then go and join some Bible college.
ஒரு வேலையும் கிடைக்காவிட்டால் சரி, நான் வேதாகம கல்லூரிக்கு போய் சேர்ந்து கொள்கிறேன் என்று சொல்கிறவர்கள்
அல்ல. Throughout scripture you find the ones whom God called were all working people.
வேதம் முழுதுமாக தேவன் அழைத்த ஜனங்களை பார்க்கும் பொழுது அவர்கள் எல்லாருமே ஏதோ ஒரு உலக வேலையில் ஈடுபட்டிருந்தார்கள்.
Needed to have that experience in order to be able to preach God's word.
தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்க முடியாக அந்த அனுபவம் அவர்களுக்கு தேவையா இருந்தது.
And that's what's lacking in more than 90% of Christian workers today.
இன்றைக்கு இருக்கக்கூடிய 90%க்கும் அதிகமானவர்களிடத்தில் இந்த காரியம் இல்லாமல் இருக்கிறது.
Just because 90% of Christian workers do it one way doesn't mean it's right.
90% கிறிஸ்தவர்கள் இப்படி ஊழியம் செய்கிறபடினாலே அந்த முறை சரி என்று சொல்ல முடியாது.
10 out of the 12 spies said don't go into Canaan and they were wrong.
12 வேவுகாரர்களே 10 வேவுகாரர்கள் அவர்கள் அந்த தேசத்துக்கு போக வேண்டாம், நம்மாலே முடியாது என்று சொன்னார்கள். அவர்கள் தவறாய் போய்விட்டார்கள்.
90% are usually wrong.
90% வழக்கமாக தவறாய் இருக்கிறார்கள்.
It's 10% that's usually right.
10% மட்டுமே சரியாக இருக்கிறார்.
Why did God pick Amos?
ஏன் தேவன் ஆமோஸ்
to be the first person to write down a prophetic message?
ஒரு தீர்க்கதரிசன செய்தியை எழுதுவதற்காக தேவன் ஏன் முதல் ஆமோஸை தேர்ந்து கொண்டார்?
Time wise he was the first prophet to write down a prophecy.
ஒரு தீர்க்கதரிசன புத்தகத்தை எழுதுவதற்கு காலத்தின்படி பார்த்தால் ஆமோஸ் தான் முதல் மனிதன்.
God must have watched him to see if he was a man who feared God.
இவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவனா இல்லையா என்று அவனை ஆண்டவர் கவனித்தார்.
Faithful in his work.
தம்முடைய வேலையிலே அவன் உண்மையா இருக்கானோ என்றும் பார்த்தார்.
He was not a great Bible scholar or a priest.
அவன் ஒரு ஆசாரியனோ அல்லது வேத மாணாக்கரோ இல்லை.
He looked after sheep and he did it faithfully.
அவன் ஆடுகளை கவனித்துக் கொண்டிருந்தான், அதை உண்மையாய் செய்தான்.
And God called him one day and said, "You're going to be my servant."
ஒரு நாளிலே தேவன் அவனை அழைத்து, நீ என்னுடைய ஊழியக்காரனா இருப்பாய் என்று சொன்னார்.
God watches you in your everyday life too.
உன்னுடைய ஒவ்வொரு தின வாழ்க்கையிலேயும் தேவனை கவனித்துக்
கொண்டிருக்கிறார். You don't have to be a scholar.
நீ ஒரு வேத மாணாக்கராய் இருக்க
வேண்டாம். You don't have to be a person with great ability.
ஒரு பெரிய திறமையுள்ள மனிதனாக இருக்க வேண்டும்.
You've got to be faithful.
ஆனால் நீ உண்மையுள்ளவனா இருக்கிறாயா?
And he sees whether you take time to listen to what he has to say to you.
அவர் உனக்கு சொல்லக்கூடிய காரியத்தை கேட்பதற்கு நீ நேரம் ஒதுக்குகிறாயா?
Study the scriptures.
வேத வசனங்களை படிப்பது.
Whether you are faithful in little things.
சிறு சிறு காரியங்களில் உண்மையுள்ளவர்களா இருக்கிறீர்களா?
That's how it was with Jesus.
இப்படி தான் இயேசுவுடைய காரியம்
இருந்தது. He was faithful in little things and for 30 years in Nazareth.
30 ஆண்டுகளாக சிறு சிறு காரியங்களிலே நாசரேத்திலே இயேசு உண்மையுள்ளவராய் இருந்தார்.
One day God told him to leave the carpenter shop and go and preach.
ஒரு நாளிலே இந்த தச்சு தொழிற்கூடத்தை விட்டுவிட்டு நீ போய் பிரசங்கம் பண்ணு என்று
ஆண்டவர். You can be faithful in little things for many many years and wonder whether God will ever call you whether he's forgotten about you.
சிறு சிறு காரியங்களிலே உண்மையா இருந்து விட்டு தேவன் ஏன் இன்னும் அழைக்கவில்லை மறந்து விட்டார் என்று கூட நீ எண்ணலாம்.
No, he hasn't forgotten about you.
இல்லை, தேவன் இன்னும் மறக்கவில்லை.
All of a sudden one day you'll get a call from God.
திடீரென தேவனுடையதிலிருந்து ஒரு அழைப்பு வரும்.
And say you're my servant.
நீ என்னுடைய ஊழியக்காரன் என்று
சொல்வார். Go forth and speak my word.
நீ புறப்பட்டு போய் என்னுடைய வார்த்தையை
பேசு. That is how it was in the Old Testament, that's how it is in the New Testament.
இப்படி தான் பழைய ஏற்பாட்டு காலத்திலேயும் புதிய ஏற்பாட்டு காலத்திலும் இருக்கிறது.
There are two expressions that we never find in the Book of Amos.
ஆமோஸ் புத்தகத்திலே இரண்டு வாசகங்களை நான் பார்க்க முடியாது.
One is the God of Israel and the Holy One of Israel.
இஸ்ரவேலின் கர்த்தர், இஸ்ரவேலின் பரிசுத்தர் என்கிற இரண்டு பதங்கள்.
Because Amos saw God as the God of all the nations of the world.
ஆமோஸ் தேவனை சர்வ ஜாதிக்கும் தேவனாக பார்த்தான்.
And one of the things he says to the Israelites is this.
அவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லக்கூடிய காரியம்
chapter 9 verse 7.
9 அதிகாரம் 7 வசனம்.
Do you Israelites think you are more important to me than the Ethiopians?
எத்தியோப்பியனை காட்டிலும் இஸ்ரவேலர்களை நீங்கள் முக்கியமானவர்கள் என்று எண்ணுகிறீர்களா?
I brought you out of Egypt.
நான் உங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தேன்.
But I've done just as much for other nations too.
ஆனால் மற்ற தேசத்தாருக்கும் நான் நன்மை செய்திருக்கிறேன்.
I brought the Philistines from Crete and I led the Arameans, Syrians out of Kir.
நான் பெலிஸ்தியரை கீஸ் தேசத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தேன், அரேமியரையும் மற்றவர்களையும் விடுவித்தேன்.
What's the difference between you and them?
ஆகவே அவர்களுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம்?
The Lord cares for all.
தேவன் எல்லாருக்காகவும் அவர் கருணையுள்ளவராக இருக்கார்.
The people in Israel didn't like that message.
இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த செய்தி அவர்களுக்கு பிடிக்கவில்லை.
God cared for all people.
தேவன் எல்லா ஜனத்தாருக்கும் அவர் கருணையுள்ளவராக இருக்கார்.
We can say that Amos was a prophet with a new covenant vision.
ஆமோஸ் தீர்க்கதரிசி புது உடன்படிக்கையின் தரிசனத்தோடு கூட உள்ள தீர்க்கதரிசி.
Included all the people of the world.
உலகத்தில் உள்ள சகல ஜாதிகளையும் தேசத்தாரையும் சேர்த்துக் கொண்டார்.
He believed that God would gather the non-Jewish people one day.
ஒரு நாளிலே யூதர் இல்லாத மக்களையும் தேவன் சேர்த்துக் கொள்வார் என்று நம்பினான்.
Like other prophets, he got out of this narrow-minded attitude that many Israelites had.
அநேக இஸ்ரவேல் ஜனங்கள் வைத்திருந்த அந்த குறுகிய மனப்பான்மையிலிருந்து மற்ற தீர்க்கதரிசிகளைப் போல இவன் வெளியே வந்தான்.
He had a large heart for all the people of the world.
உலக மக்களுக்கென்று பரந்த ஒரு இதயமுடையவனாய் இருந்தான்.
It's like many Christian groups today who feel we are the only ones whom God has accepted.
அநேக கிறிஸ்தவ குழுக்கள் இன்றைக்கு எங்களை தான் தேவன் ஏற்றுக்கொண்டார் என்று
எண்ணுகிறார்கள். There is only one way of salvation.
ரட்சிப்புக்கு ஒரே ஒரு வழி
மட்டுமே. There's no doubt about that.
அதிலே வித்தியாசமே இல்லை.
Said, I am the way, no one comes to the Father but by me.
நானே வழி என்று சொல்கிறார், என்னால் இயலாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான்.
But the ones whom the Lord has chosen are not in one particular denomination.
ஆனால் தேவன் தேர்ந்தெடுத்த மக்கள் ஒரே ஒரு சபை பிரிவிலே தான் இருக்கிறார்கள் என்று சொல்வது தவறு.
When people in one group think we are the only ones God has chosen, that's definitely a cult.
ஒரு குழு நாங்கள் தான் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்று எண்ணும் பொழுது அந்த சபை பிரிவினர் கல்ட்டாக தான் இருக்கிறார்கள்.
People in Israel were like that.
இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி இருந்தார்கள்.
And Amos criticized that and Jesus criticized it.
ஆமோஸ் அதை குறை சொன்னான், இயேசுவும் அப்படி செய்வது தவறு என்று சொன்னார்.
A servant of God, true servant of God has a large heart that accepts God's people in all groups.
ஒரு மெய்யான தேவனுடைய ஊழியன் அவன் பரந்த இருதயமுடையவனாய் பல குழுக்களிலே இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளை ஏற்றுக்கொள்கிறவனாய்
இருப்பான். When we talk about Babylon,
பாபிலோனை குறித்து பேசும்பொழுது,
don't think that Babylon is in one particular denomination.
Babylon என்பது ஒரு குறிப்பிட்ட சபை பிரிவினர் என்று நீங்கள் எண்ணக்கூடாது. இல்லை,
Babylon is a spirit that can be found in people sitting in any denomination.
எந்த ஒரு சபையிலே உட்கார்ந்திருக்கக்கூடிய மக்களுக்கூட காணப்படக்கூடியதாக இந்த பாபிலோன் ஆவி இருக்க முடியும்.
God has got no favorites.
தேவனுக்கு பட்சபாதமே இல்லை.
All those who fear him and reverence him in any nation,
எந்த தேசத்திலாகிலும் தேவனுக்கு பயப்படுகிறவர்கள்,
he will receive them.
அவர்களை அவர் ஏற்றுக்கொள்வார்.
And forgive them in Christ.
கிறிஸ்துவுக்குள்ளே அவர்களை மன்னிப்பார்.
The other thing we see here is that Amos's illustrations all come from his simple shepherd life.
இன்னொரு காரியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம், ஆமோஸ்னுடைய விளக்கங்கள் எல்லாம் ஓமைகள் எல்லாம் அவருடைய மேய்க்கும் தொழிலிருந்து வந்தது.
God used Amos's human personality to bring forth the message.
செய்தியை கொண்டு வருவதற்காக ஆமோஸ்னுடைய மனுஷீக அந்த ஆள் தத்துவத்தை பயன்படுத்துகிறார்.
God gave Amos a message pronouncing judgment on the rich people in Israel.
இஸ்ரவேலில் இருக்கக்கூடிய ஐசூரான்கள் மீது தேவன் ஒரு நியாய தீர்ப்பை கூறுகிறார்.
And on the wives of these rich people who were living in great luxury, ignoring the poor people.
ஏழை மக்களை கண்டுகொள்ளாமல் பணக்காரருடைய மனைவிமார்கள் அங்கே சொகுசிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர் மீது நியாய தீர்ப்பை
கூறுகிறார். Like many other prophets.
அநேக தீர்க்கதரிசிகளைப் போல.
Amos was not a popular prophet at all.
ஆகவே ஆமோஸும் அவர்கள் மத்தியிலே பிரபலமான ஒரு தீர்க்கதரிசி
அல்ல. Amos lived at a time when one of the most wicked kings was ruling over Israel.
இஸ்ரவேல் தேசத்திலே மிகவும் பொல்லாப்பான ஒரு ராஜா வாழ்ந்து கொண்ட நாட்களிலே தான் ஆமோஸ் தீர்க்கதரிசனம் உரைத்தான்.
Jeroboam.
Jeroboam.
You read about him in 2 Kings 14.
இரண்டு ராஜாக்கள் 14 அதிகாரத்தில் அவனை குறித்து வாசிக்கிறோம்.
He reigned 41 years and did evil in the sight of the Lord.
41 ஆண்டுகள் அரசாண்டு தேவனுடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான்.
There were no wars that time.
ஆனால் அந்த நாட்களில் யுத்தங்கள்
இல்லை. It was a peaceful time in Israel.
இளைப்பாறுகிற ஒரு காலமாய் அந்த நாட்களில்
இருந்தது. So when there's no expense on war,
யுத்தத்திற்கு என்று செலவு இல்லை என்றால்
the Israelites expanded their businesses.
இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய வியாபாரத்தை
பெருக்கினார்கள். They became very very rich like many Christians today in western countries.
இன்றைக்கு மேலை நாடுகளில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களைப் போல மிகுந்த பணக்காரர்களாக இருந்தார்கள்.
They built huge palatial houses.
அவர்கள் பெரிய அரண்மனையைப் போல வீடுகளை கட்டினார்கள்.
And other mansions to go and stay in winter.
குளிர்காலத்திலே வேறு இடத்திலே போய் தங்கும்படியாக அங்கேயும் பங்களாக்களை கட்டினார்கள்.
The rich had a house in the mountains which they could use during the summer.
வெயில் காலத்திலே போய் தங்கும்படியாக மலைகளின் மீது
ஐசூரியன் வீடுகள் இருந்தது.
குளிர் காலத்திலே மலை அடிவாரத்திலே வீடுகளை கட்டி அதிலே
குடியிருந்தார்.
அவருடைய படுக்கைகள் எல்லாம் தங்க யானை தந்தத்தினாலே
செய்யப்பட்டிருக்கிறது.
அவர்கள் படுத்திருக்கும் பொழுது இசைக்கருளை கேட்டுக்கொண்டே
படுத்திருப்பார்கள்.
குடிப்பார்கள், வெறிப்பார்கள்.
என்ஜாய் ஆல் டைப்ஸ் ஆஃப் டெலிகேட் ஃபுட்ஸ்.
எல்லா விதமான ருசியான பதார்த்தங்களை சாப்பிட்டு வந்தார்கள்.
And they were living in gross immorality on top of all this.
எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்கள் ஒழுக்க கேடு நிறைந்தவர்களாய் வாழ்ந்தார்.
And they exploited poor people by charging high rents.
அவர்கள் ஏழை மக்களை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி அதிகமான வட்டிகளையும் வாடகைகளையும் வாங்கினார்.
And they bribed judges in the courts to pass verdicts in their favor.
தங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும்படியாக வழக்கு மன்றங்களில் நீதிபதிகளுக்கு ரத்தம் கொடுத்தார்கள்.
The poor people as slaves.
அவர்கள் ஏழை மக்களை அடிமைகளாக விற்றார்கள்.
The businessmen, rich businessmen already had so much money.
பெரிய வியாபாரிகளுக்கு ஏற்கனவே நிறைய பணம் இருந்தது.
They eagerly waited for the Sabbath to be over so they go out and start business again.
ஓய்வு நாள் எப்பொழுது முடியும், மீண்டுமாய் போய் வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம் என்று காத்துக்
கொண்டார்கள். All they thought about was money.
அவர்கள் எண்ணியதெல்லாம் பணம் தான்.
And their wives were drunkards.
அவருடைய மனைவிமார்கள் குடிகாரர்களாக
இருந்தார்கள். Nobody cared that the country was being destroyed morally.
இப்படி இந்த தேசம் முழுக்க சீர்கேடு நிறைந்ததா இருக்கிறது என்று யாரும் கவலைப்படவில்லை.
This is the type of situation today in which communism comes up.
இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் கம்யூனிசம் வளர்கிறது.
ரிச் பீப்புள் எக்ஸ்ப்ளாய்ட் தி புவர்.
ஐஸ்வர்யவான்கள் ஏழை மக்களை சிறுமைப்படுத்துகிறது.
So you see, Amos was preaching in a type of situation which is very common in many countries today.
இன்றைக்கு பல நாடுகளிலே பொதுவாக காணப்படக்கூடிய இந்த மாதிரி சூழ்நிலையிலே தான் அன்றைக்கு ஆமோஸ் தீர்க்கதரிசி.
And just like today,
இன்று போலவே
the interesting thing is, along with all this, these people also had a lot of religion.
இதே போல இந்த இவ்வளவு காரியங்கள் நடந்திருந்தாலும் கூட இதன் மத்தியிலே அவர்களுக்கு மத சடங்குகளும்
அவர்களெல்லாம்
அவர்கள் காணிக்கைகளை செலுத்தி
வந்தார்கள்.
ஒவ்வொரு மூன்று நாட்களுக்கு ஒரு முறை தசம பாகத்தை கொண்டு வந்தார்கள். வாரத்தில் இருமுறை கொண்டு
வந்தார்கள். மீட்டிங்ஸ்
அவர்களுக்கு விசேஷித்த கூட்டங்கள்,
ரிலிஜியஸ் ஃபெஸ்டிவல்ஸ்
அவர்களுக்கு, மாத பண்டிகைகள் இருந்தது,
சாங்ஸ் ஆஃப் பிரேஸ்
துதியின் பாடல் இருந்தது.
பட் தி லார்ட் ரிஜெக்டட் ஆல் ஆஃப் திஸ் இஸ் ஜஸ்ட் எ லாட் ஆஃப் எம்டி நாய்ஸ்.
இவைகளெல்லாம் வெற்று சத்தம் என்று தேவன் அவர்களை அவைகள் எல்லாம் நீக்கிவிட்டார்.
எவ்ரிதிங் தட் ஐ செட் ஜஸ்ட் நவ் யூ கேன் ரீட் பிட்வீன் சாப்டர்ஸ் 2 அண்ட் சாப்டர் 6 ஆஃப் ஏமாஸ்.
இப்பொழுது நான் சொன்ன எல்லா காரியங்களையும் இரண்டாம் அதிகாரத்திலிருந்து ஆறாம் அதிகாரம் வரை நீங்கள் வாசிக்கலாம்.
ஐ ஹவ் ஜஸ்ட் கிவன் யூ இன் எ நட் ஷெல் வாட்ஸ் ரிட்டன் இன் சாப்டர் 2 டு சாப்டர் 6 ஆஃப் ஏமாஸ்.
ஆமோஸ் 2-லிருந்து 6 வரை உள்ள காரியங்களை ரத்தின சுருக்கமாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன்.
இட்ஸ் தி சேம் திங் டுடே இன் கிறிஸ்டம்.
இன்றைக்கு கிறிஸ்தவத்திலேயும் இதே போலதான் இருக்கிறது.
மெனி ரிச் பீப்புள், ரிச் பிரீச்சர்ஸ் லிவ் இன் கிராண்ட் ஹவுசஸ் which are built with the offerings taken from poor believers.
ஏழை விசுவாசிகள் எடுத்திருந்து வசூலித்த பணத்தை வைத்து பெரிய மாளிகைகளை கட்டி அதிலே பிரசங்கியார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்.
The board members of these churches are the rich businessmen.
அந்த சபையில் இருக்கக்கூடியதான அங்க கமிட்டி உறுப்பினர்கள் எல்லாரும் பெரிய வியாபாரிகள்.
Such rich preachers and rich businessmen don't like anyone who will speak the truth to them.
இப்படிப்பட்ட அந்த பணக்கார பிரசங்கியாரும் பணக்கார கமிட்டி மெம்பர்களும் தங்களுக்கு உண்மையை சத்தியத்தை யாரும் பேச வேண்டாம் என்று
விரும்புகிறார். Amos had a very difficult ministry.
ஆகவே ஆமோஸுக்கு இருந்த ஊழியமானது கடினமான ஒரு ஊழியமாக இருந்தது.
The poor people may have appreciated, but all the rich preachers and rich businessmen hated him.
ஏழை மக்கள் ஆமோஸை மெச்சி இருந்திருப்பார்கள், ஆனால் ஐஸ்வர்யமான பணக்காரர்களும் பிரசங்கிமார்களும் அவரை வெறுத்திருந்திருப்பார்கள்.
In those days there were many salaried preachers too.
அந்த நாட்களிலேயும் கூட சம்பளம் பெறும் பிரசங்கியர்கள் அநேகர் இருந்தார்கள்.
In chapter 7 verse 10 you read about one of them called Amaziah.
அதிலே ஒருவன் தான் அமசியா என்று ஏழாம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம்.
And he was a person who confronted Amos frequently.
இந்த அமசியா தான் அடிக்கடி ஆமோஸை எதிர்த்தவனாய் இருக்கிறான்.
The rich board members of the temple paid Amaziah a good salary.
அந்த தேவ ஆலயத்தினுடைய கமிட்டி மெம்பர்கள் எல்லாரும் அமசியாவுக்கு நல்ல ஒரு தொகையை சம்பளமாக கொடுத்தார்கள்.
He would get up every Saturday and preach sermons to keep them happy.
இவர்களை சந்தோஷமாக வைப்பதற்கு ஒவ்வொரு சனிக்கிழமையும் எழுந்திருந்து நல்ல பிரசங்களை செய்திருப்பார்.
He was the one with the Bible school degree.
அவன் வேதாகம கல்லூரியிலே பட்டம் பெற்றவனாய் இருந்தான்.
And into this place comes the shepherd called Amos.
இவனுடைய இவர்களுக்கு மத்தியிலே அந்த மேய்ப்பனாய் இருக்கிற ஆமோஸ் வருகிறார்.
He had no degree.
அவனுக்கு பட்டம் இல்லை.
And was as a prophet thundered away against all this sin.
அவன் தீர்க்கதரிசியாக இருந்து இந்த பாவங்களுக்கு விரோதமாக இடிமுழக்கம் போல பிரசங்கித்தான்.
And these rich people became furious.
இந்த ஐஸ்வர்யவான்கள் மிகவும் கடும் கோபம் கொண்டு,
they said this man is preaching wrong doctrine.
இந்த மனிதன் தவறான உபதேசத்தை பிரசங்கிக்கிறார்.
Get him out of here.
இவனை இங்கு விட்டு தள்ளுங்க.
Get rid of him. Throw him out.
இவனை தள்ளுங்கள், தூக்கி எறிங்கள்.
So Amaziah promptly told Amos, verse chapter 7 12 and 13, get out and go away to the land of Judah, don't preach around here.
ஆகவே அமசியா ஆமோஸை நோக்கி தரிசனம் பார்க்கனவனே போ, நீ யூதா தேசத்துக்கு ஓடி போ என்று அவன் சொல்கிறான்.
You know what happened?
என்ன நடக்கும் தெரியுமா?
When you oppose a man of God like that,
இது போல தேவ மனிதனை எதிர்க்கும் பொழுது,
what happened to Amaziah?
அமசியாவுக்கு என்ன நடந்தது?
See in verse 17.
17ஆம் வசனம்.
His wife became a harlot.
அவருடைய மனைவி வேசியானார்.
His sons and daughters were killed.
அவருடைய குமாரரும் குமார்த்திகளும் பட்டயத்தினாலே விழுந்தார்கள்.
And he himself died on unclean soil.
அவனே அசுத்தமான தேசத்திலே அவன் செத்து போனான்.
So you see, Amos's message is very relevant for the time in which we live.
நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்துக்கு ஏற்ற ஒரு செய்தி ஆமோஸ் கூறுகிறார்.
I showed all that to you to show you that the Bible, Old Testament prophets are very relevant to our time.
நான் ஏன் இவ்வளவு காரியங்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன் என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் நாம் வாழ்கிற காலத்துக்கு ஏற்ற செய்திகளை தான் சொல்லியிருக்கிறார்கள்.
First of all, Amos pronounced judgment in chapter 1 and 2 on many foreign countries.
1-2 அதிகாரங்களிலே பல அந்நிய தேசங்களுக்கு நியாய தீர்ப்பை ஆமோஸ் கூறுகிறான்.
Against Damascus,
தமஸ்குக்கு விரோதமாக,
Gaza,
காசாவுக்கு,
தீருக்கு
விரோதமாக,
Edom,
ஏதோமுக்கு விரோதமாக,
Ammon,
அம்மோனுக்கு விரோதமாக,
chapter 2 verse 1 Moab,
2:1 மோவாபுக்கு விரோதமாக.
And as long as he was preaching against all these countries,
இந்த தேசங்களுக்கு விரோதமாக பேசிக் கொண்டிருக்கிற வரை,
the Israelites must have been delighted and said, praise the Lord, amen Amos.
ஆமோஸே, தேவனுக்கு ஸ்தோத்திரம், இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லுகிறபடினாலே நன்றி என்று சொன்னார்கள்.
But then after that he turned to Judah in chapter 2 verse 4.
2nd adhigaram 4th vasanathile ippozhudhu yudarku yuda desathukku
and to Israel chapter 2 verse 6.
2nd adhigaram 6th vasanathile paarkrom avan ippozhudhu israelarku viradhamaga theerkadasam uraikkiran.
Then the people stopped saying amen.
Appozhudhu avargal amen solludhu nirthikkar.
Because now he was preaching to them.
Yenal ippozhudhu ivan ivargalukku neraga prasangikkiran.
You know, we all like preachers who will tell us what's wrong with the worldly people.
உலக ஜனங்களிடத்திலே என்ன தவறு இருக்கிறது என்று பிரசங்கிக்கிற பிரசங்கியார் நமக்கு பிடிக்கும்.
Or what's wrong with people in other denominations.
மற்ற சபை பிரிவில என்ன தவறு இருக்கிறது என்று பிரசங்கிக்கிற பிரசங்கியார் நமக்கு ரொம்ப பிடிக்கும்.
That's fine.
அது நல்லதுதான்.
There are a lot of things wrong in the world and in other denominations.
உலகத்திலேயும் சரி, மற்ற சபை பிரிவுகளிலும் சரி, தவறான காரியங்கள் இருக்கத்தான் செய்கிறது.
But the mark of a house of God is that we judge ourselves.
ஆனால் தேவனுடைய வீட்டினுடைய அடையாளமே நாம் நம்மை நாமே நியாயம் தீர்ப்போம்.
And a true prophet will tell you what's wrong with you.
ஒரு உண்மையான தீர்க்கதரிசி உன்னிடத்தில் என்ன தவறு இருக்கிறது என்பதை காண்பிப்பான்.
And Amos uses an expression for three transgressions and four, chapter 1 verse 3.
1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே ஆமோஸ் இங்கு ஒரு வாசகத்தை பயன்படுத்துகிறான்.
For three transgressions and four, which he uses very frequently.
3 பாதகங்கள் 4 பாதகங்கள் என்று சொல்லி அடிக்கடி பயன்படுத்துகிறார்.
What he means is, the Lord saying, I've let you off a number of times.
நான் அடிக்கடி உங்களை நான் விட்டு விட்டேன்.
I've forgiven you.
நான் மன்னித்து விட்டேன்.
But I'm not going to do that anymore. You've taken advantage of my goodness.
என்னுடைய நன்மையை நீ உனக்கு சாதகமாக பயன்படுத்தினபடியால் இனிமேல் நான் அப்படி
செய்யவில்லை. Now I have to punish you.
இப்பொழுது நான் உன்னை தண்டிக்க வேண்டும்.
Some of the sins these people committed were this.
அவர்கள் செய்த சில பாவங்கள் இவைகள் தான்.
They treated poor people very badly.
அவர்கள் ஏழை மக்களை மிக மோசமாக நடத்தினார்கள்.
That's a very common sin among many Christians.
இன்றைக்கும் கிறிஸ்தவர்கள் மத்தியிலே காணப்படுகிறதான ஒரு பொதுவான
பாவம். It says they threshed the people like grain in Amos 1 and verse 3.
ஆமோஸ் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், இருப்பு கருவிலினாலே போரடிக்கிறது போல அவர்கள் ஏழை மக்களை நடத்துகிறார்கள்.
Threshed the poor people.
அவர்கள் ஏழை மக்களை
நசுக்கினார்.
அவர்கள் எல்லாரும் தானியம் என்று எண்ணி அவர்களை நசுக்குகிறார்கள்.
They broke the covenant of brotherhood.
அவர்கள் சகோதரர்கள் என்கிறதான உடன்படிக்கையை மீறினார்கள்.
And they, whenever there are A sin where we treat other people badly is very serious in God's eyes.
தேவனுடைய பார்வையிலே மற்றவர்களை நாம் தவறாக நடத்தக்கூடிய பாவமானது சீரியஸான ஒரு பாவம்.
And whenever we are hard on others, God is very hard on us.
எப்பொழுதெல்லாம் நாம் மற்றவர்கள் மீது கடினமாக இருக்கிறோமோ அப்பொழுது தேவனும் நம் மீது கடினமாக இருக்கிறார்.
You know, we may think alcoholism, getting on high on drugs is sin.
மதுபானமும் குடித்து வெறித்திருப்பதும் பாவம் என்று நாம் எண்ணலாம்.
It's true.
மெய்தான்.
But worse than that is sins that hurt other people.
அதை காட்டிலும் கொடிய பாவம் மற்றவர்களை நாம் தீங்கு இழைப்பது.
And those are the sins God is speaking about here.
இங்கே இவ்விதமான பாவங்களை குறித்து தான் தேவன் பேசுகிறார்.
In chapters 3 to 6.
மூன்றாம் அதிகாரம் முதல் ஆறாம் வசனம் வரை.
The Lord tells Israel why they are being judged.
ஏன் அவர்கள் நியாயந்தீர்க்கப்படுகிறார்கள் என்பதை இஸ்ரவேலுக்கு சொல்கிறார்.
He says in verse 3, can two people walk together if they are not agreed?
இரண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ?
If you are not in agreement with me on holiness, God says, how can I walk with you?
பரிசுத்தத்திலே நீங்கள் என்னோடு கூட ஒருமனமா இல்லை என்று சொன்னால் நான் எப்படி உங்களோடு கூட நடக்க முடியும் என்று ஆண்டவர் கேட்கிறார்.
And he says, the Lord, verse 7, does nothing without first revealing his secret counsel to the prophets.
தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தம்முடைய ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் தேவன் ஒரு காரியத்தையும் செய்ய
மாட்டார். Before he judges, he warns us through the prophets.
ஆகவே தேவன் நியாயந்தீர்ப்பதற்கு முன்பாகவே தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக எச்சரிக்கிறார்.
So that we get a chance to repent.
நாம் மனம் திரும்புவதற்கு ஒரு தருணம் அப்படி கிடைக்கும்.
Like Noah, he preached for 120 years to get people to repent.
ஜனங்கள் மனம் திரும்பும்படியாக நோவா 120 ஆண்டுகள் பிரசங்கித்தான்.
Many times in Israel we do the same thing.
அநேக சமயத்தில் இஸ்ரவேலையும் இதைத்தான் செய்கிறார்கள்.
And Amos says in verse 8, a lion has roared, we should fear.
சிங்கம் கர்ச்சிக்கிறது யார் பயப்படாதிருப்பார்.
How much more if the Lord God has spoken to us.
கர்த்தர் நம்மிடத்திலே பேசும்பொழுது அது எவ்வளவு அதிகமாக இருக்கிறது.
In chapter 3 verse 10.
மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம்.
It's amazing. God's people had sinned so much that he says they have forgotten to know how to do the right thing.
அவர்கள் செம்மையானதை செய்ய அறியவில்லை மறந்து போனார்கள் என்று சொல்கிறார்.
You know, you can sin so much that your conscience doesn't even bother you about what you are doing.
நீங்கள் பாவம் செய்து அது பெருகும்பொழுது உங்கள் மனசாட்சி நீங்கள் என்ன செய்வீர்கள் என்பதையே சொல்ல மறுத்துவிடும்.
In chapter 4,
நான்காம் அதிகாரம்,
it says, hear this word, you cows of Bashan.
பாஷானின் எருதுக்களே நான் சொல்லுகிறதை கேளுங்கள் என்று சொல்கிறார்.
That's referring to the women.
இது ஸ்திரீகளை குறித்து சொல்லுகிற
காரியம். The women, the wives of these rich businessmen.
இந்த ஐசிரியவான்களுடைய மனைவிமார்கள்.
Who were always asking their husbands to get them one more drink, verse 1.
நாங்கள் குடிக்கும்படிக்கு இன்னும் கொண்டு வாருங்கள் என்று எப்பொழுதும் தங்களுடைய கணவன்மார்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள்.
And he warns them that God is going to punish them.
தேவன் அவர்களை தண்டிக்க போகிறதற்காக அவர் எச்சரிக்கிறார். ஒன்றாம் வசனத்திலே
பார்க்கிறோம். He says you go from one town to another town and you keep on multiplying transgression.
நான்காம் வசனத்திலே பார்க்கிறோம், ஒரு பட்டணத்தை விட்டு இன்னொரு பட்டணத்துக்கு போகிறீர்கள், அங்கே போகும்பொழுது உங்களுடைய அக்கிரமம் பெருகிக் கொண்டே.
At the same time, verse 4, you sacrifice every morning and bring your tithes every 3 days.
அதே சமயத்திலே காலை தோறும் நீங்கள் பலிகளையும் மூன்றாம் வருஷத்திலே உங்கள் தசமபாகங்களையும் கொண்டு வருகிறீர்கள்.
How many people bring their tithes every 3 days?
மூன்று நாளைக்கு ஒரு முறை எத்தனை பேர் தசமபாகங்களை கொண்டு
வருகிறார்? A lot of people think if somebody does that, God will be very happy.
மற்றவர்கள் நினைக்கிறார்கள் என்று சொன்னால், யாராவது இப்படி மூன்று நாளைக்கு ஒரு முறை தசமபாகம் செலுத்தினால் தேவன் சந்தோஷமா இருப்பார்.
Pastor is happy, God is not.
பாஸ்டர்கள் சந்தோஷமா இருப்பார்கள், தேவன் சந்தோஷமா இருக்க மாட்டார்.
God is interested in holiness.
தேவன் பரிசுத்தத்தில் விருப்பம் உள்ளவராக.
God is not a beggar who wants your money.
உங்களுடைய பணம் தேவைப்படுகிற ஒரு பிச்சைக்காரரை போல தேவன் இல்லை.
Lot of preachers are beggars who want your money but not God.
அநேக பிரசங்கியார்கள் பிச்சைக்காரர்களை போல உங்கள் பணத்தை கேட்கிறார்கள், ஆனால் தேவன் அல்ல.
What the Lord is saying is don't go to all these places, Bethel, Gilgal and keep on sinning.
ஆகவே பெத்தேல், கில்கால் போன்ற பட்டணங்களுக்கு போய் துரோகத்தை பெருக பண்ண வேண்டாம்.
You know, a lot of people glory in the fact that we are associated with so and so great man of God.
நாங்கள் இப்படிப்பட்ட பெரிய தேவ மனிதனோடு கூட ஐக்கியம் கொண்டிருக்கிறோம் என்று அநேகர் மேன்மை
பாராட்டுகிறார்கள்.
இந்த ஆண்டிலே இவர் எங்களுடைய சபையை கண்டுபிடித்தார் என்று சொல்கிறார்.
பெத்தேல், கில்கால், பீர்ஷிபா ஆல் மென்ஷன் இன் சாப்டர் 5 வெர்ஸ் 5.
ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே பெத்தேல், கில்கால், பெயர்செபா எல்லாம்
சொல்லப்பட்டிருக்கிறது.
இந்த இடங்களிலே பழைய ஏற்பாட்டு சரித்திரத்திலே வாசித்தால் பெரிய பெரிய காரியங்கள் அங்கு நடந்திருக்கிறது.
And that's what a lot of people glory in today.
இன்றைக்கும் அநேக ஜனங்கள் இதை குறித்து தான் மேன்மை பாராட்டுகிறார்கள்.
200 years ago man of God founded our church.
200 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு தேவ மனிதன் எங்கள் சபையை நிறுவினார்.
What's the use?
அந்த பிரயோஜனம் என்ன?
What's the condition of your church today?
சபை நிலைமை இன்றைக்கு எப்படி இருக்கிறது?
He says here, you have turned justice into wormwood, verse 7, and cast righteousness down on the earth.
ஏழாம் வசனத்தில் நியாயத்தை எட்டியாக மாற்றி நீதியை தரலே விழப்பண்ணவர்களே என்று சொல்கிறார்.
You despise, verse 10, those who speak the truth.
சத்தியத்தை பேசுகிறவர்களை நீங்கள் அற்பமா எண்ணுகிறீர்கள்.
You trample the poor.
நீங்கள் தரித்திரனை மிதிக்கிறீர்கள்.
You charge high interest.
நீங்கள் அதிக வட்டியை வாங்குகிறீர்கள்.
You live in beautiful stone houses, verse 11.
11ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், நீங்கள் அருமையான கற்களால் வீடுகளை கட்டி
வாழ்கிறீர்கள். But your sins are so many and so great, verse 12.
12ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், உங்கள் மிருதர்கள் மிகுதியாயும் உங்கள் பாவங்கள் பலத்ததாயும்.
I hate all your hypocrisy of pretending to honor me with your feasts and assemblies.
உங்களுடைய பண்டிகைகளினாலும் உபவாசத்தினாலும் சபை கூடுதலாலும் நீங்கள் எனக்கு பிரியமா இருக்கிறது போல
நடக்கிறீர்கள்.
காணிக்கைகளை நான்
ஏற்றுக்கொள்ளப்போகிறேன்.
ஐந்தாம் அதிகாரம் 20-24 வரை.
I will not even listen to your music, it says in verse 23.
23 ஆம் வசனத்தில் உங்களுடைய பாட்டுகளின் வீணைகளின் ஓசையை கூட நான் கேட்க மாட்டேன்.
What's the use of all that beautiful music if there's sin in your life?
பாவம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது இசை கருவியினாலே பயன் என்ன?
Many people think if there's good music, God is very happy.
நல்ல இசை கருவியை வாசித்தால் தேவன் சந்தோஷமா இருக்கிறார் என்று அநேகர்
எண்ணுகிறார்கள். Not at all true.
அது மெய்யே அல்ல.
So let's take these words of Amos seriously.
ஆகவே இந்த ஆமோஸின் வார்த்தைகளை நாம் சீரியஸா எடுத்துக்கொள்வோம்.
And respond in repentance for our sin.
நம்முடைய பாவங்களுக்காக நாம் மனம் திரும்புவோம்.
Amen.
Amen.
Welcome once again to Words of Life.
மீண்டும் ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம்.
We are studying through the Bible book by book.
நாம் வேதத்தை ஒவ்வொரு புத்தகமாக படித்துக் கொண்டிருக்கிறோம்.
And we are now in the book of Amos.
இப்பொழுது நாம் ஆமோஸ் புத்தகத்திலே படித்துக் கொண்டிருக்கிறோம்.
In our last study we saw how Amos was speaking to a nation of Israel which is in a very similar state to a lot of churches today.
இன்றைக்கு சபைகள் பல சபைகள் இருக்கிற இதே நிலையிலே தான் அன்றைக்கு இஸ்ரவேல் இருந்தது. அந்த இஸ்ரேல் தேசத்துக்கு ஆமோஸ் பேசின செய்தியை நாம் கடந்த வேத பாடத்திலே தியானித்தோம்.
And the Lord spoke to Israel through Amos saying, I've chastened you in number of ways but you don't seem to listen to me.
நான் பல நேரங்களிலே உன்னை சிட்சித்தேன் ஆனாலும் நீ எனக்கு செவி கொடுக்கவே இல்லையே என்று ஆண்டவர் சொல்கிறார்.
You bring your sacrifices and your tithes and you continue to live in sin.
நீ உன்னுடைய காணிக்கைகளையும் தசமபாகங்களையும் கொண்டு வந்து கொடுத்து அதே சமயத்திலே பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்.
See for example chapter 4 verses 6 to 11.
நான்காம் அதிகாரம் 6 லிருந்து 11 வசனங்கள் வரை பாருங்கள்.
He says, I don't care for all your offerings.
உன்னுடைய காணிக்கைகள் எல்லாம் எனக்கு விருப்பமில்லை.
I try to chasten you.
நான் உன்னை சுட்சிக்க நான் முயற்சித்தேன்.
I brought hunger to one city.
ஒரு பட்டணத்துக்கு பசியை கொண்டு வந்து.
Famine to another.
இன்னொரு பட்டணத்துக்கு
பசியை கொண்டு வந்து. But you won't listen to me.
ஆனாலும் நீங்கள் செவி கொடுக்கவில்லை.
I sent a dry spell into your fields.
நான் உங்கள் வயலின் மேலே மழை பெய்யாத வறட்சியை கொண்டு வந்தேன்.
And you didn't get rain.
உங்களுக்கு மழை பெய்யவில்லை.
Your crops were ruined.
அங்கே இருக்கிற பயிர்கள் எல்லாம் அழிந்து போனது.
Rain fell in somebody else's field but not in yours.
மற்றவருடைய வயல்களிலே மழை வந்தது உங்கள் வயல்களிலே மழை வரவில்லை.
But you didn't take that seriously.
ஆனாலும் நீங்கள் அதை சீரியஸாக எடுக்கவில்லை.
People staggered here and there for a drink of water.
தண்ணீர் குடிப்பதற்காக இங்கேயும் அங்கேயும் மக்கள் அலைந்தார்கள்.
You wouldn't return to me.
ஆனாலும் நீங்கள் என்னை திரும்பவில்லை.
I struck your farms and your vineyards so there was no fruit.
உங்களுடைய வயல்களை கருக்காயினாலும் விஷப்படினாலும் தண்டித்தேன் ஆனாலும் அதிலே கனவில்லை.
Plagues into your midst and destroyed some of your cities but you still wouldn't come.
கொள்ளை நோய் அனுப்பி சில பட்டணங்களை நான் அழித்தேன் ஆனாலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பவில்லை.
Now there's only one solution.
இப்பொழுது ஒரே ஒரு தீர்வுதான் இருக்கு.
Verse 12.
12 ஆம் வசனம்.
Prepare to meet your God, O Israel.
இஸ்ரவேலே உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு.
See, we use that verse sometimes to preach the gospel to unbelievers.
சில சமயத்தில் அவிசுவாசிகளிடத்திலே சுவிசேஷத்தை பிரசங்கிக்குவதற்காக இந்த வசனத்தை பயன்படுத்துகிறோம்.
Frighten them.
அவர்களை பயமுறுத்து.
Prepare to meet your God.
உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு.
Do you know that verse is actually spoken to God's people?
ஆனால் இந்த வார்த்தையானது தேவ ஜனங்களுக்கு தான் பேசப்படுகிறது.
See, God's people is saying you're living in sin and loving this world.
தேவ ஜனங்களே நீங்கள் பாவத்திலே வாழ்ந்து கொண்டு உலகத்தை நேசித்துக் கொண்டிருக்கிறீர்கள்.
You're claiming to be my child and dishonoring my name.
என்னுடைய பிள்ளைகள் என்று நீங்கள் சொல்லிக் கொள்கிறீர்கள் ஆனால் என் நாமத்துக்கு கனவீனத்தை கொண்டு
வருகிறீர்கள். I tried my best to show you through your failures and through chastening I sent that I'm not happy with you.
உன்னுடைய தோல்வியிலே உன்னுடைய கஷ்டங்களை அனுபவித்து நான் உன்னிடத்தில் சந்தோஷமா இல்லை என்பதை நான்.
But you don't repent.
ஆனாலும் நீங்கள் மனம் திரும்பவில்லை.
Well, there's only one solution then.
பிறகு ஒரே ஒரு தீர்வுதான் இருக்கிறது.
God's people.
தேவ ஜனங்களுக்கு.
Prepare to meet your God as your judge now.
இப்பொழுது உன்னுடைய தேவனை நியாயாதிபதியாக சந்திக்க ஆயத்தம்.
Not as your father.
உன்னை தகப்பனாக அல்ல.
So there's a call to repentance with all the prophets.
ஆகவே எல்லா தீர்க்கதரிசிகளுமே மனம் திரும்புதலுக்கு என்று அழைக்கிறார்.
And he says woe to those chapter 6 verse 1 who are at ease in Zion.
சியோனிலே நிர்விசாரமாக இருக்கிறவர்களுக்கு ஐயோ என்று 6 அதிகாரம் 1
வசனம். And who are not concerned verse 6 last part over the ruin of Joseph.
யோசேப்பினுடைய ஆபத்துக்கு கவலைப்படாமல் போகிறீர்களே என்று சொல்கிறார்.
They just sit back and listen to all the songs in verse 5 and 6.
ஐந்தாம் ஆறாம் வசனத்திலே பார்க்கிறோம் உட்கார்ந்து கீத வாத்தியங்கள் எல்லாம் தங்களை கொண்டு பண்ணி இசையை கேட்கிறார்கள்.
The Lord is quite sarcastic there. He says you people think that you are as good musicians as David was.
தாவீது இருந்தது போல நீங்களும் நல்ல இசை வல்லுநன் என்று எண்ணுகிறீர்களா என்று சொல்லி அவர்கள் வேடிக்கையாக கேட்கிறார்.
You compose so many songs.
நிறைய பாடல்களை கட்டியிருக்கிறீர்கள்.
But the Lord says I'm not interested in your music.
உங்களுடைய கீத வாத்தியத்தில் எனக்கு விருப்பம் இல்லை என்று
ஆண்டவர். You live in your comfortable homes, good music, good food.
நல்ல வசதியான சொகுசான வீடுகள், நல்ல ஆகாரம், நல்ல இசை.
But you're not concerned about the sad state of the church.
ஆனால் சபையினுடைய பரிதாபமான நிலையை குறித்து உங்களுக்கு கவலை இல்லை, அக்கறை இல்லை.
You know, today many people are taken up with good Christian music.
இன்றைக்கு அநேக ஜனங்கள் நல்ல கிறிஸ்தவ இசைக்கருவி கீத வாக்கியத்தினாலே பாடல்களினாலே எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள்.
The power of music has replaced the power of the Holy Spirit in many, many Christian churches.
அநேக கிறிஸ்தவ சபைகளிலே பரிசுத்த ஆவியானுடைய பலனுக்கு பதிலாக இசையினுடைய பலன் தான் கிரியை
செய்கிறது. They spend hours practicing and their choir practice and very little time in fasting and prayer.
அவர்கள் அநேக மணிக்கணக்காக அவர்கள் பாடல்களுக்காக அவர்கள் பாடல் குழுக்கள் பயிற்சி எடுக்கிறார்கள். ஆனால் உபவாசத்திற்கோ ஜபத்திற்கோ நேரம் இல்லை.
They are more interested in perfecting their music than perfecting their life.
தங்களுடைய வாழ்க்கையை பூர்ணப்படுத்துவதற்கு பதிலாக தங்களுடைய பாடற்குழுவை தான் பூர்ணப்படுத்திக்
கொண்டிருக்கிறார்கள். That's the spirit of the world.
இது உலகத்தின் ஆவி.
In the world they are not interested in perfecting their life.
உலக ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையை பூர்ணப்படுத்துவதில் விருப்பம் இல்லை.
The worldly musicians spend hours perfecting their music.
ஆனால் உலக இசை வல்லுநர்கள் தங்களுடைய இசை நன்றாக இருக்க வேண்டும் என்று மணிக்கணக்காக
செய்கிறார்கள்.
இங்கே நீங்கள் ஜாக்கிரதையா இருக்க
வேண்டும். So many new songs you compose, he says.
இங்கே சொல்லுகிறார், பல புது பாடல்களை நீங்கள் கட்டியிருக்கிறீர்கள்.
Wonderful songs.
நல்ல பாடல்களை
ஏற்றிருக்கிறீர்கள். But you think the Lord is impressed with all that?
ஆனால் தேவன் இதில் விருப்பமுள்ளவராக இருக்கிறார்
என்கிறீர்களா? Don't be deceived.
நீங்கள் வஞ்சிக்கப்பட வேண்டாம்.
95% of God's people are being deceived.
தேவ ஜனங்கள் 95%
ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். They think God's very happy with them because their music is very good.
அவருடைய இசை மிகவும் நன்றாக இருக்கிற அப்படினாலே தேவன் சந்தோஷமாக இருக்கிறார்
என்று நினைக்கிறார். They got grand church buildings.
அழகான சபை கட்டடம் இருக்கிறபடினாலே
hundreds and thousands of people come to their meetings.
நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்களுடைய கூட்டங்களுக்கு வருகிறதுனாலே சந்தோஷப்படுகிறார்கள்.
God is concerned about if there's sin in the camp.
அந்த பாளையத்திலே பாவம் இருக்குமேயானால் தேவன் அதை குறித்து கரிசனம் உள்ளவராக இருக்கிறார்.
God says I despise this false pride, the false glory of Israel, the pride and the false glory of Israel. Chapter 6 verse 8.
ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே இஸ்ரவேலுடைய மேன்மையும் பொய்யான அவருடைய பெருமையை நான் வெறுக்கிறேன் என்று சொல்கிறார்.
And I hate their beautiful homes.
அவருடைய அழகான வீடுகளை நான் வெறுக்கிறேன்.
In chapter 7 to chapter 9.
7 இருந்து 9 அதிகாரங்கள் வரை
God gave Amos 5 visions.
தேவன் ஆமோஸுக்கு 5 தரிசனங்களை கொடுக்கிறார்.
Of Israel being judged.
இஸ்ரவேல் நியாயந்தீர்க்கப்படுவதை குறித்து.
And then
five
promises of Israel's restoration.
இஸ்ரவேல் திரும்பி கொண்டு வருவேன் என்பதற்கு 5 வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார்.
The first vision.
முதல் தரிசனம்
in 7 verse 1 to 6.
ஏழாம் அதிகாரம் 1 லிருந்து 6 வசனம்.
Was of a great locust swarm and a fire coming to judge Israel.
இஸ்ரவேலை நியாயந்தீர்ப்பதற்காக அங்கே வெட்டுக்கிளிகளும் அக்கினியும் வருகிறது.
And immediately Amos began to pray, oh God, please don't let this happen.
ஆண்டவரே, இது நடக்க கூடாது என்று உடனடியாக ஆமோஸ் ஜெபிக்கிறார்.
Please pardon.
ஆண்டவரே, மன்னியும், நிறுத்தும்.
How can Jacob stand? He is so small.
யாக்கோபு எப்படி சிறுத்து போனானே ஆண்டவரே என்று ஜெபிக்கிறான்.
And God listened to Amos.
கர்த்தர் ஆமோஸுக்கு செவி கொடுத்தார்.
He gave up his plans to judge Israel twice.
இரண்டு முறை இஸ்ரவேலை நியாயந்தீர்க்கக்கூடியதான தம்முடைய திட்டத்தை கைவிட்டு விட்டார்.
Amos was like Moses there.
இங்கே ஆமோஸ் மோசேயைப் போல பரிந்து
பேசினார். This shows the tremendous power there is when a righteous man prays.
ஒரு நீதிமான் ஜெபிக்கும் பொழுது அதில் எவ்வளவு வல்லமை இருக்கிறது என்பதை இங்கே பார்க்கிறோம்.
Amos's prayer here would take about 10 seconds.
ஆமோஸ்னுடைய ஜெபம் 10 வினாடிகள் தான் இங்கே பிடிக்கும்.
It's not praying for 10 hours. 10 seconds is enough if you are a righteous man.
10 மணி நேரங்கள் ஜெபம் அல்ல, நீ நீதிமானா இருப்பாயானால் 10 வினாடி ஜெபம் போதும்.
We think God will listen if you pray for 10 hours.
10 மணி நேரங்கள் ஜெபித்தால் தேவன் கேட்பார் என்று நாம் எண்ணுகிறோம்.
You can pray for 1000 hours and God may not want listen if there's sin in your life.
உன்னுடைய வாழ்க்கையில பாவம் இருக்குமேயானால் 1000 மணி நேரம் ஜெபித்தாலும் தேவன் ஜெபத்துக்கு செவி
கொடுக்கார். If you are free from sin, 10 seconds is enough.
பாவத்திலிருந்து விடுதலை ஆகியிருந்தால் 10 வினாடி ஜெபம் போதும்.
I'm not saying that we shouldn't spend time with God.
தேவனோடு கூட நேரம் செலவு செய்யக்கூடாது என்று நான் சொல்லவில்லை.
We don't need to pray so much. We need to listen a lot more.
நாம் அந்த அளவுக்கு ஜெபிக்க தேவையில்லை, ஆனால் அந்த அளவுக்கு கவனிக்க வேண்டும்.
And so that's the first vision he saw here.
ஆகவே அவன் பார்த்த முதல் தரிசனம் இதுதான்.
And then the Lord gave Amos a vision in verse 7 onwards of a verse 8 of a plumb line.
இங்கே தூக்குநூல் என்கிறதான ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். 7-8 வசனத்தில்
And there Amos was God was testing whether Israel is straightforward, honest and upright.
இங்கே இஸ்ரவேலானது நேர்மையாக, உண்மையாக, உத்தமமாக இருக்கிறதா என்று சொல்லி அங்கே அளந்து பார்க்கிறார்.
And if we are honest about our sins, then there's hope for us.
நம்முடைய பாவங்களை குறித்து நாம் நேர்மையாக ஒத்துக்கொள்வோம் என்று சொன்னால் நமக்கு நம்பிக்கை இருக்கிறது.
The plumb line is not testing whether we are perfect.
இந்த தூக்குறோல் நாம் பூர்ணமா இருக்கிறோமா என்று அது சோதிப்பதில்லை.
Then nobody's wall is straight.
அப்படியானால் யாருடைய சுவருமே நேராக இல்லை.
But it's testing whether we are honest.
ஆனால் நாம் நேர்மையாக இருக்கிறோமா என்று அது சோதித்து
பார்க்க. Where you fail, you say, Lord, I'm failed.
நான் தவறின இடத்திலே தவறிவிட்டேன் என்று சொல்ல வேண்டும்.
Then in verse chapter 7 verse 10 to 17 we see Amos's confrontation with that salaried preacher.
ஏழாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலிருந்து அந்த சம்பளம் வாங்கி செய்ய ஊழியம் செய்யக்கூடிய அந்த பிரசங்கியாரிடத்தில் அவன் எதிர்படுகிறான்.
You know, these false prophets are quick to spread lies about the true prophets of God.
மெய்யான தேவ தீர்க்கதரிசிகளை குறித்ததான பொய்யை இந்த பொய் தீர்க்கதரிசிகள் வெகு விரைவாக பரப்பி விடுகிறார்கள்.
Especially those who are seeking money and honor.
குறிப்பாக பணத்தையும் கனத்தையும் தேடுகிறவர்கள்.
They will spread lies saying this man is preaching false doctrine.
இந்த மனிதன் பொய்யான உபதேசத்தை பிரசங்கிக்கிறான் என்று சொல்லி பொய் சொல்லி விடுவார்கள்.
And if you listen to him, you'll lead to confusion in your church.
அவருடைய பிரசங்கத்துக்கு செவி கொடுத்தால் உங்களுடைய சபையில குழப்பம் வந்துவிடும் என்று
சொல்றார். And so a lot of people listen to these false prophets.
ஆகவே अनेகர் இந்த பொய் தீர்க்கதரிசிகளுக்கு செவி கொடுக்கிறார்கள்.
And turn away from a message that could have brought deliverance to them in their church.
அவர்களுக்கும் அவர்களுடைய சபைக்கும் விடுதலை கொடுக்கக்கூடிய செய்தியை தள்ளி விடுகிறார்கள்.
That happened in Amos's time.
ஆமோஸின் நாட்களில் அப்படி நடக்கிறது.
And it's happened in all the 2000 years of church history.
சபையினுடைய சரித்திரத்தில் இந்த 2000 ஆண்டு அதன் மூலமாக அப்பத்தை சாப்பிடு.
And Amos says, listen, I'm not preaching for bread.
Amos அமத்சியாவுக்கு சொல்லுகிறான், நான் அப்பத்துக்காக தீர்க்கதரிசனம் சொல்லவில்லை.
I was already earning my bread as a herdsman, verse 14, and a grower of sycamore figs.
நான் ஏற்கனவே மந்தை மேய்க்கிறவனாகவும் காட்டத்தை பழங்களை பொறுக்குகிறவனாக இருந்தேன்.
I didn't have to start preaching to earn my money.
நான் பணம் சம்பாதிப்பதற்காக பிரசங்கிக்க ஆரம்பிக்கவில்லை.
I didn't come here to earn my living or to make money as a prophet.
ஜீவனம் பண்ணுவதற்காகவோ அல்லது தீர்க்கதரிசியாக இருந்து பணம் சம்பாதிப்பதற்காகவோ நான் இங்கே வரவில்லை.
You're like that.
நீதான் அப்படி
இருக்கிறாய். You oppose me, God will judge you.
நீ என்னை எதிர்க்கிறாய், தேவன் உன்னை நியாயந்தீர்ப்பார்.
And God judged him and his family.
தேவன் அவனையும் அவன் குடும்பத்தையும் நியாயந்தீர்த்தார்.
When we oppose God's servants,
தேவனுடைய ஊழியக்காரர்களை நாம் எதிர்க்கும்போது,
even our family can suffer.
நம்முடைய குடும்பமும் கூட பாடுபடும்.
It's a dangerous thing to fight against the true prophets of God.
தேவனுடைய மெய்யான தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாக சண்டை போடுவது ஆபத்தான காரியம்.
And then the Lord gave Amos a vision of ripe fruit in chapter 8 verse 1.
8 அதிகாரம் 1 வசனத்திலே பழுத்த பழங்களுள்ள ஒரு கூடை என்கிற
தரிசனத்தை காண்கிறார். This was to show that Israel has become ripe for judgment.
இஸ்ரவேல் ஆனது நியாய தீர்ப்புக்கு இப்பொழுது தயாராகி விட்டது என்று சொல்கிறது.
Because all the merchants were out to make money.
என்ன அங்க இருக்கிற வியாபாரிகள் எல்லாம் பணம் சம்பாதிப்பதற்கு குறிக்கோளாக வைத்திருக்கிறார்கள்.
Cheating each other with weighted scales.
அவர்கள் கள்ள திராசினாலே அவர்கள் மற்ற ஒருவரை ஒரு ஏமாற்றுகிறார்கள்.
Making slaves of the poor.
ஏழை மக்களை அடிமைகளாக மாற்றுகிறார்கள்.
Selling them for a pair of shoes, verse 6.
ஆறாம் வசனத்திலே பார்க்கிறோம், ஒரு ஜோடி பாதரட்சைக்காக ஏழைகள் விற்கிறார்கள்.
Imagine selling a man for a pair of shoes.
ஒரு ஜோடி செருப்புக்காக ஒரு மனிதனை விற்கவது விற்பதை
நீங்கள் think the Lord will not judge people who take advantage of poor people like this?
இது போல ஏழை மக்களை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துகிறவர்களிடத்தில் தேவன் நியாய தீர்ப்பு காண்பிக்க
மாட்டார். Amos says these words which are true of our day.
இப்பொழுது நம்முடைய காலத்திலேயே மெய்யா இருக்கக்கூடிய இந்த வார்த்தையில்
Amos 8 verse 11 and 12.
Amos 8 11 12.
There'll be a great famine of hearing the words of the Lord in the last days.
கடைசி நாட்களிலே தேவனுடைய வார்த்தையை கேட்க கூடியத ஒரு பஞ்சத்தை அனுப்புவேன்.
People will stagger here and there looking for the word of the Lord and they won't find it.
இங்கேயும் அங்கேயும் தேவனுடைய வசனத்தை தேடி போவார்கள், ஆனாலும் கண்டுபிடிக்க மாட்டார்கள்.
See, the word of the Lord is different from the word of God.
தேவனுடைய கர்த்தருடைய வார்த்தைக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் வித்தியாசம் உண்டு.
The word of God is the Bible.
தேவனுடைய வார்த்தை என்பது வேதம்.
There won't be any shortage of this.
இதற்கு நமக்கு பஞ்சம் ஏற்படாது.
The Bible Society distributes millions of Bibles every year.
ஒவ்வொரு ஆண்டும் கோடிக்கணக்கான வேதாமங்களை பைபிள் சொசைட்டி கொடுத்துக் கொண்டே இருக்கிறது.
The Bible is still the best selling book in the world.
இன்றைக்கும் கூட வேதம் தான் சிறந்த முறையில் வியாபாரமாக புத்தகம்.
Shortage of the word of God.
ஆகவே தேவனுடைய வார்த்தைக்கு பஞ்சம் இருக்காது.
But the word of the Lord is the prophetic word that a prophet speaks.
ஆனால் கர்த்தருடைய வசனம் என்பது ஒரு தீர்க்கதரிசி பேசுகிறதான தீர்க்கதரிசனமான வார்த்தை.
God speaks according to the need of the hour through the mouth of a prophet.
ஒரு தீர்க்கதரிசியின் வாயின் மூலமாக தேவிக்கேற்றார் போல தேவன் பேசுகிறார்.
That's what he says will be rare in the last days.
இதுதான் கடைசி காலங்களிலே பஞ்சமாய் இருக்கும் என்று சொல்றார்.
People will go to this conference.
மக்கள் இந்த கான்பரன்ஸுக்கு போவார்.
To that conference.
அடுத்த ஆவிக்குரிய கூட்டத்துக்கு போவார். இந்த விசேஷத்த கூட்டங்களுக்கு போவார். அந்த பேச்சாளர், இந்த
பேச்சாளர்,
இந்த பிரசங்கியா.
They won't hear a prophetic word.
ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை கேட்கவே முடியாது.
They won't hear a word that leads them to holiness.
இவர்களை பரிசுத்தத்துக்கு என்று நடத்தக்கூடிய வார்த்தைகள் அந்த நாட்டில் இருக்காது.
They will hear words as to how to get better cars and houses and money and etc. things like
நல்ல
that.
நல்ல பணம் சம்பாதிப்பதற்குரிய வழி, நல்ல கார்களையும் நல்ல வீடுகளையும் பெறுவதற்குரிய வழிகளை தான் கேட்பார்கள்.
They will get go to places where the music is grand.
அங்கே கீத வாத்தியங்களும் இசைகளும் நன்றாக இருக்கக்கூடிய இடங்களுக்கு போவார்.
But the word of the Lord will be rare.
ஆனால் கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாதபடிக்கு அபூர்வமாக இருக்கும்.
To say something to you.
உங்களுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன்.
We are living in those days.
இந்த நாட்களில்
நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். So when you get a chance to hear the prophetic word,
தீர்க்கதரிசன வார்த்தையை கேட்பதற்கு உங்களுக்கு தருணம் கிடைக்கும் பொழுது,
pay attention.
தயவாய் கேளு.
Listen to it.
Take
it seriously.
சீரியஸா எடுத்துக்கொள்ளுங்க.
Share it with others.
மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்க.
That way you can spread the prophetic word to other people.
இப்படி நீங்கள் தீர்க்கதரிசன வார்த்தையை மற்றவர்களுக்கு நீங்கள் எடுத்துச் செல்லலாம்.
It says in when God judges Israel,
தேவன் இஸ்ரவேலை நியாயந்தீர்க்கும் பொழுது,
even a small grain will not fall away.
சிறு தானியமும் கூட கீழே விழுகாது.
Not one true kernel will be lost.
அங்கே மெய்யான ஒரு தானியம் கூட தொலைந்து போகாது.
God will take care of even the smallest kernel.
சிறு தானியத்தை கூட அங்கே தேவன் கவனமாக
பாதுகாத்துவார்.
ஆமோஸ் 9:9.
That's a very comforting word.
இது மிகவும் நல்ல ஆறுதலை கொடுக்கக்கூடிய ஒரு வசனம்.
God will not ignore the smallest little believer.
ஒரு சிறு விசுவாசியை கூட தேவன் விட்டுவிட மாட்டார்.
Those who genuinely fear him.
உண்மையாலுமே தேவனுக்கு பயப்படுகிறவர்கள்.
Not a kernel will fall to the ground.
ஒரு கோதுமை மணியாகிலும் தரையில் விழுவதில்லை.
If it's shaken like in a sieve.
அது ஜல்லினால ஜலிக்கிறது போல ஜலித்தாலும்.
In all the persecution and opposition.
எல்லா எதிர்ப்புகளின் மத்தியிலே உபத்திரவத்திலே.
Everyone who fears God will be saved.
கர்த்தருக்கு பயப்படுகிற ஒவ்வொருவனும் ரட்சிக்கப்படுவாங்க.
And then the Lord says,
In
that day, verse 11, I will raise up the fallen tabernacle of David.
அங்கே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பிப்பேன் என்று 12
This is the verse that James quotes in Acts 15, verse 16 and 17.
அப்போஸ்தலர் 15:16-17 வசனங்களில் யாக்கோபு இந்த வார்த்தை தான்
சொல்கிறார். Saying that the Lord will build the church.
தேவன் சபையை மீண்டுமாய் கட்டுவார்.
And the church is in a ruined state in many places.
அநேக இடங்களிலே சபையானது அழிந்து போன நிலையிலே காணப்படுகிறது.
The Lord will rebuild it.
தேவன் அதை திரும்ப கட்டுவார்.
And then we see in Chapter 9, verse 13.
9:13.
A wonderful promise.
ஒரு அருமையான வாக்குத்தத்தம்.
The plowman will overtake the reaper.
உழுகிறவன் அறுக்கிறவனை மேற்கொள்ளுவான்.
What does that mean?
இதனுடைய பொருள் என்ன?
That means all the years that we lost through failure and disobedience in our life.
நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தோல்வியினாலேயும் கீழ்ப்படியாமையினாலும் இழந்த எல்லா வருடங்களையும்,
and because of which we are reaping so many sorrowful things.
அது நிமித்தமாக எவ்வளவு துக்கமான விஷயங்களை நாம் அறுத்துக் கொண்டிருக்கிறோம்.
The time will come.
ஒரு நேரம் வரும்.
When this reaping will stop.
இந்த அறுக்கிற காரியம் நின்று
போகும். The new things you are sowing will overtake what you are reaping.
நீங்கள் இப்பொழுது விதைக்கக்கூடியதான புது காரியங்கள் அது நீங்கள் அறுவடையை நீங்கள் தொடர்ந்து பிடித்து தாண்டி போய்விடுவீர்கள்.
Isn't that a wonderful promise?
இது அருமையான வாக்குத்தத்தம்.
For example,
உதாரணமாக,
supposing you spent years looking at dirty sexual pictures.
நீங்கள் எத்தனையோ வருடங்களாக அசிங்கமான பாலியலச்சியை தூண்டக்கூடிய படங்களை
பார்க்கிறீர்கள். Your mind is full of filthy dreams.
உங்களுடைய மனதானது அசுத்தமான கனவுகளினால்
நிரம்பி இருக்கிறது. Even though you're born again and forgiven.
நீங்கள் மறுபடியும் பிறந்தாலும் மன்னிக்கப்பட்டாலும்,
year after year after year you're reaping the consequences of what you've done in the past.
வருஷந்தோறும் நீங்கள் கடந்த நாட்களிலே செய்ததான காரியங்களை இப்பொழுது அறுத்துக் கொண்டே
இருக்கிறீர்கள். Reaping continuously because of the past failures.
கடந்த கால வீழ்ச்சியினாலே தொடர்ந்து நீங்கள் அந்த தோல்வி அறுத்துக் கொண்டே
இருக்கிறீர்கள். You're also sowing God's word into your mind.
ஆனால் அதே சமயத்தில் இப்பொழுது தேவனுடைய வார்த்தை உங்கள் மனதில் விதைத்துக் கொண்டே
இருக்கிறது. What will happen?
என்ன நடக்கும்?
A time will come.
நேரம் ஒன்று வரும்.
When you will stop seeing all those dirty dreams.
நீங்கள் இப்படிப்பட்ட அசுத்தமான கனவுகளை பார்ப்பதை நிறுத்தி விடுவீர்கள்.
And you will start seeing dreams concerning God's word and spiritual things.
தேவனுடைய வார்த்தையை குறித்தும் ஆவிக்குரிய காரியங்களை குறித்தும் நீங்கள் சொப்பனங்களை காண ஆரம்பித்து விடுவீர்கள்.
And then you know the sower has overtaken the reaper.
அப்பொழுதுதான் உழுகிறவன் அறுக்கிறவனை தொடர்ந்து பிடித்து போய்
விடுகிறான். So don't get discouraged.
ஆகவே சோர்ந்து போக வேண்டாம்.
It has many other applications too.
இதற்கு இன்னும் பலவிதமான விளக்கங்கள்
இருக்கிறது. Everything you reap will come to an end.
நீங்கள் இப்பொழுது அறுத்துக் கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் முடிவுக்கு வரும்.
The new things you have sowed, you'll get the benefit of that.
இப்பொழுது புதிய காரியங்களை நீங்கள் விதைக்கிறீர்களே அதனுடைய பலனை பெற்றுக் கொள்வீர்கள்.
And now we come to the book of Obadiah.
இப்பொழுது நாம் ஒபதியா புத்தகத்துக்கு வந்திருக்கிறோம்.
Obadiah was a prophet who just wrote a very little book, just one chapter.
ஒபதியா மிகவும் சிறியதான ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறான். அதிலே ஒரே ஒரு அதிகாரம்
தான். Why did he write such a small book?
ஏன் இப்படிப்பட்ட சிறிய புத்தகத்தை எழுதியிருக்கிறார்?
Of course, the reason is God gave him very little to write.
தேவன் எழுதுவதற்கு கொஞ்சம் தான் கொடுத்தார், அதான் காரணம்.
But the interesting thing is that Obadiah was sensitive enough to know when to stop writing.
ஆனால் எப்பொழுது எழுதுவதை நிறுத்த வேண்டும் என்பதற்கு உணர்வுள்ளவனா இருந்தான் என்பது சுவாரஸ்யமான ஒரு காரியம்.
He didn't say, oh well, most prophets write about 8-9 pages, I can't write just one page.
எல்லா தீர்க்கதரிசிகளும் 8-9 பக்கங்கள் எழுதுகிறார்கள், நான் எப்படி ஒரு பக்கத்தோடு நிறுத்துவது என்று என்னவில்லை அவன்.
You know, I wish people who shared in the meeting would have that sensitivity.
கூட்டத்திலே பிரசங்கிக்கிறவர்கள் இப்படிப்பட்ட உணர்வை வைத்திருப்பார்கள் என்று நான் விரும்புகிறேன்.
I mean, If Jeremiah can write 52 chapters,
எரேமியாவினாலே 52 அதிகாரங்கள் எழுத முடியும்
என்றால், that doesn't mean Obadiah should write 52 chapters.
ஒபதியாவும் 52 அதிகாரங்கள் எழுத வேண்டும் என்று தேவையில்லை.
That's crazy.
அது பைத்தியமாக.
God may give one man grace to speak for 52 minutes.
ஒரு மனிதனுக்கு 52 நிமிடங்கள் பேசுவதற்கு தேவன் கிருபை தருவார்.
But he may give Obadiah grace to speak only for 1 minute.
ஆனால் ஒபதியாவுக்கு ஒரு மணி நேரம் ஒரு நிமிஷம் மாத்திரம் பேச
கிருபை தருவார். God has given you only 1 or 2 minutes to speak. You must be sensitive to know that and sit down when you're finished.
தேவன் உனக்கு 1 2 நிமிடங்கள் பேச கிருபை கொடுக்கிறார் என்று சொன்னால் அதை உணர்ந்து 2 நிமிடம் முடிவிலே உட்கார வேண்டும்.
Many people don't have that sensitivity that Obadiah had.
ஒபதியாவுக்கு இருக்கக்கூடிய அந்த உணர்வு அனைவருக்கு இல்லை.
He wrote 21 verses.
21 வசனங்களை எழுதி இருக்கிறார்.
And he said, well,
sorry,
the Lord is not saying anything more to me.
எனக்கு இன்னும் அதிகமாக தேவன் ஒன்றும் சொல்லவில்லை.
Okay, signed, finished. That's the end of my prophecy.
கையெழுத்து போட்டு முடித்து விடு, இதுதான் என்னுடைய தீர்க்கதரிசன் முடிவு என்று சொல்லி எழுதுகிறார்.
What a man, I really respect him.
உண்மையாகவே நான் அவரை மதிப்பு கொடுக்கிறேன்.
I wish there were hundreds of brothers like this.
இப்படி நூற்றுக்கணக்கான சகோதரர்கள் இருப்பார் என்று நம்புகிறேன்.
When to stop.
எப்பொழுது நிறுத்த வேண்டும் என்று அறிகிறவர்கள்.
And what is he speaking about?
இங்கே அவர் எதை குறித்து
பேசுகிறார்? He's speaking about the judgment of Edom.
ஏதோமின் நியாய தீர்ப்பை குறித்து பேசுகிறார்.
See, Obadiah preached around the same time as Jeremiah was preaching.
எரேமியா பிரசங்கித்த அதே காலகட்டத்தில் தான் ஒபதியாவும் பிரசங்கிக்கிறார்.
There could have been another reason why he wrote a short letter.
இவர் சுருக்கமான ஒரு கடிதம் எழுதுவதற்கு இது இன்னொரு காரணமாக இருக்கலாம்.
Because Jeremiah had already been preaching for 30 years.
எரேமியா ஏற்கனவே 30 ஆண்டுகளாக பிரசங்கித்து
இருந்தார். There is a humility in Obadiah.
ஒபதியாவிலே ஒரு தாழ்மை இருக்கிறது.
Let me let these godly Jeremiah speak and let me just add a little bit.
தேவன் பக்தியுள்ள எரேமியா அதிகமாய் பிரசங்கிக்கட்டும், நான் கொஞ்சம் அவரோடு கூட சேர்க்கட்டும்.
You don't find many brothers like that.
இப்படி அநேக சகோதரர்களை
பார்க்க முடியவில்லை. You recognize the grace given to some godly brother who can speak at length.
தேவ பக்தியுள்ள ஒரு மனிதனுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய கிருபைகளை உணர்ந்து அவர் அதிகமாய் பேசட்டும் என்று கொடுக்கிறவர்கள்.
It doesn't mean you got nothing to say.
உங்களுக்கு சொல்வதற்கு ஒன்றுமில்லை என்ற அர்த்தம் இல்லை.
You may be a prophet like Obadiah.
ஒபதியாவை போல நீ ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கலாம்.
You may have only 2 minutes to share.
ஆனால் பகிர்ந்து கொள்வதற்கு 2 நிமிஷம் தான் உங்களுக்கு கிடைக்கும்.
Then sit down.
அதற்கு பிறகு உட்கார்ந்து விட வேண்டும்.
Don't spoil a meeting by carrying on writing 50 chapters when God's given you only 1 chapter.
தேவன் ஒரு அதிகாரம் தான் உங்களுக்கு கொடுத்திருக்கும் பொழுது 52 அதிகாரங்களை எழுதி நீங்கள் வீணாக்க வேண்டாம்.
If you learn that one thing from Obadiah, he has done a good job for us.
ஒபதியாவினிடத்தில் இந்த ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொண்டோம் என்றால் அவர் நல்ல ஒரு வேலையை செய்து விட்டார் என்று
நாம் சொல்லலாம். He spoke against Edom, which is a picture of the flesh.
ஏதோம் என்பது மாம்சத்துக்கு அடையாளமாக இருக்கிறது.
The flesh is always trying to exalt itself.
இந்த மாம்சமானது எப்பொழுதே தன்னை உயர்த்த வேண்டும் என்று விரும்புகிறது.
Verse 3, the arrogance of your heart is deceived you. You live in the clefts of the rocks in the loftiness of your dwelling place and you say, who will bring me down to the earth?
மூன்றாம் வசனம், கண்மலை விடுப்புகளாய் உன் உயர்ந்த ஸ்தானத்திலே குடியிருந்து என்னை தரையிலே விழுத்தலும் யார் என்று உன் இருதயத்திலே சொல்லுகிறவனே, இருதயத்தின் அகந்தை உன்னை
But the Lord says, I'll bring you down.
நான் உன்னை கீழே கொண்டு வருவேன் ஆண்டவர் சொல்கிறார்.
And every little nook and cranny, every little corner will all be exposed.
இருக்கக்கூடிய சிறு சிறு மூலைகள், சிறு சிறு காரியங்கள் எல்லாம் வெளியரங்கமாக்கப்படும்.
Everything will be exposed.
எல்லாமே வெளியரங்கமாக்கப்படும்.
Verse 6, be ransacked, all the hidden treasures will be searched out.
அந்தரங்கத்தில் இருக்கக்கூடிய பொக்கிஷங்கள் எல்லாம் ஆராய்ந்து எடுத்துக்கொள்ளப்படும்.
I praise God that every little thing that the flesh does is all going to be exposed in our lives.
மாம்சம் நம்முடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் வெளியரங்கமாக்கப்படுகிறது.
And it's all going to be cleansed.
வெளியரங்கமாக்கப்பட்டு அவைகள் எல்லாம் சுத்திகரிக்கப்பட போகிறது.
It says in verse 10 and 11,
10 11 வசனங்களிலே,
that when your brother Jacob was being troubled, you didn't lift one finger to help him.
யாக்கோபு பாடுபடும் பொழுது நீ ஒரு சுண்டுவிரலையாகவும் தூக்கவில்லை.
See, there are sins of commission and sins of omission.
செய்த பாவங்களும் செய்ய சில காரியங்களை செய்யாமல் இருக்கிறதுனால பாவமும்
ஏற்படுது. They didn't do anything, they just did nothing.
இங்கே அவர்கள் எந்த ஒரு பாவத்தையும் செய்யவில்லை, ஆனால் ஒன்றுமே செய்யாமல் இருந்தார்கள்.
Like the Levite and the priest, they saw the man beaten on the roadside.
ஒரு லேவியனும் ஆசாரியனும் அடித்து குற்றவாளியாய் கிடக்கிற மனிதனை அங்கே பார்க்கிறார்கள்.
They didn't kick him.
அவர்கள் இவனை உதைக்கவில்லை.
They didn't do any sin to him.
அவனுக்கு இந்த
பாவத்தை செய்யவில்லை. Their sin was omission. They didn't help him.
அவர்கள் அவனுக்கு உதவி செய்யாத படினாலே அவன் பாவம் செய்கிறார்கள்.
In our flesh there are two types of sins.
நம்முடைய மாம்சத்தில் இரண்டு விதமான பாவங்கள்.
Things we do,
நாம் செய்கிறது நிமித்தமாய் வர பாவம்.
Things we don't do which we should have done.
நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் செய்யாமல் இருப்பதனாலே வர பாவம்.
Very often we think only of the things we have done.
அநேக சமயங்களிலே நாம் செய்த பாவத்தை மட்டுமே எண்ணுகிறோம்.
We need to get light on the things we should have done which we didn't do.
நாம் செய்திருக்க வேண்டும், ஆனால் செய்யாமல் போன காரியத்தை குறித்து
விழிப்புணர்வு வர வேண்டும். The other thing is they were very happy when their brothers were captured, verse 12.
12 வசனத்திலே பார்க்கிறோம், அவருடைய சகோதரன் அந்நிய தேசத்திலே போகும்பொழுது இவர்கள் சந்தோஷித்தார்கள்.
You rejoice when somebody else is suffering?
வேறு ஒருவன் கஷ்டப்படும் போது நீ அதனால சந்தோஷப்படுகிறாய்.
That is evil. That's of the devil.
அது தீங்கு, அது பிசாசினுடைய காரியம்.
Finally, the Lord speaks here about the day when the remnant will come back and Israel will be restored.
இஸ்ரவேலானது திரும்பி வரும், மீந்திருக்கிறவர்கள் திரும்பி வருவார்கள் என்று ஆண்டவர் பேசுகிறார்.
It concludes in verse 21 with saying the kingdom will be the Lord's.
அப்பொழுது ராஜ்யம் கர்த்தருடையதாக இருக்கும் என்று சொல்லி அவர் முடிக்கிறார்.
The main sin Obadiah speaks about is pride.
உபதியா பேசக்கூடிய பிரதானமான பாவம் என்னவென்றால் பெருமை.
Pride of your heart has deceived you, verse 3.
மூன்றாம் வசனத்திலே பார்க்கும் உன் இருதயத்தின் அகந்தை உன்னை ஏமாற்றியது.
We get deceived when we are proud.
நாம் பெருமையா இருக்கும் பொழுது நாம் ஏமாற்றப்படுகிறோம்.
The moment you become proud, proud of your good looks or proud of anything,
உங்களுடைய நல்ல அழகை பார்த்து பெருமைப்பட்டாலும் சரி, வேறு
திறமையை பார்த்து பெருமைப்பட்டாலும் சரி, but you are opening yourself up to deception.
நீங்கள் அதை உணர்வதில்லை, ஆனால் ஒரு பெரிய வஞ்சகத்துக்கு நீங்கள் உங்களை திறக்கிறீர்கள்.
It's more dangerous than adultery.
விபச்சாரத்தை காட்டிலும் இது கொடுமையானது.
Adultery is obvious. Everybody, you can see it. Everybody can see it.
விபச்சாரம் என்பது எல்லாரும் பார்க்கக்கூடிய வெளிரங்கமான பாவமாக இருக்கிறது.
But pride is the main sin of Edom, the flesh.
ஆனால் ஏதோமாகிய இந்த மாம்சத்தினுடைய பெரிய பாவம் பெருமை.
And if we are determined to have the kingdom as the Lord's in our life,
நம்முடைய வாழ்க்கையிலே ராஜ்யம் கர்த்தருடையதாக இருக்க வேண்டும் என்று தீர்மானித்தால்,
then every nook and cranny, every little corner of the pride will be removed from our life.
நம்முடைய வாழ்க்கையிலே அங்கே இங்கேயும் காணப்படுகிற சிறு சிறு இடங்களில் உள்ள பெருமையும் வெளியரங்கமாக்கப்பட்டு நீங்கி போயிடும்.
So Obadiah speaks about pride and its consequences.
ஒபதியா பெருமையை பற்றியும் அதனுடைய விளைவுகளை பற்றியும் பேசுகிறான்.
And as I said, he has taught us how to stop speaking when God has nothing more to say through us.
தேவன் இன்னும் நம்மூலமாக சொல்லக்கூடிய காரியங்கள் இல்லாதிருக்கும் பொழுது எப்படி நிறுத்த வேண்டும் என்பதையும் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்.
May God help us to learn these lessons.
இந்த பாடங்களை கற்றுக்கொள்ளும்படியாய் தேவன் நமக்கு உதவி செய்வாராக.
God bless you.
தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.